புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மறுசுழற்சி தின சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர் டாக்டர் எஸ் கண்ணன் அவர்கள் மறுசுழற்சி செய்வோம், சமூக மறுமலர்ச்சி அடைவோம் என்ற தலைப்பில் வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மறுசுழற்சி அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா பல்வேறு பொருட்கள்ல நம்ம தொடர்ச்சியா ஆய்வுகள் செஞ்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய சிறப்பு தினத்துல பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக கொஞ்சம் செஞ்சுக்கோங்க ஐயா.
நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கண்ணன், சுற்றுச்சூழல் துறையினுடைய தலைவர் மற்றும் ஆற்றல் சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் புலத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் புதுவை பண்பலை நிகழ்வில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி.
ஐயா, இப்ப இந்த மறுசுழற்சி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம இன்னைக்கு எல்லா பத்திரிகைகள் செய்தித்தாட்கள்ல தொடர்ச்சியா நம்ம அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே வர்றோம். மறுசுழற்சி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு ஒரு விரிவான ஒரு பொருள் வழங்குங்க.
மனிதன் பன்னெடுங்காலமாக பல்வேறு நிலைகளில் முன்னேற்றம் அடைந்து நவீனத்துவம் அடைந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நாம் வாழ்கின்ற வாழ்விடமும் அங்கு கிடைக்கப்பெறுகின்ற உணவுப் பொருட்களும் மற்றும் பல்வேறு வகையான சௌகரியங்களையும் மனிதன் விரிவடைந்து கொண்டே செல்லக்கூடிய சூழல் வருகிற போது பற்றாக்குறை என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. உணவு பற்றாக்குறை, இட நெருக்கடி மற்றும் பல்வேறு இயற்கை வளங்களை எல்லாம் நாம் தன்னுடைய வாழ்விட உருவாக்கத்திற்காகவும் போக்குவரத்து போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காகவும் நாம் விரிவடைந்து கொண்டே செல்கிறோம். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களினுடைய அளவு, மண்ணினுடைய அளவு, நீரினுடைய அளவு ஏறக்குறைய ஒரே நிகழ்வில்தான் இருக்கிறது. அவற்றை பகிர்ந்து கொள்ளும் நிலையிலே நாம் பல்வேறு வகையான போட்டிகள் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த போட்டிகளை நாம் நாடுகளுக்கு இடையிலே, பல்வேறு கண்டங்களுக்கு இடையிலே, பல்வேறு வகையான வாழ்நிலை சூழலில் வாழ்பவர்களுக்கு மத்தியிலே உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் போட்டிகள் நிலவுகின்றன. இது போன்ற போட்டிகளால் நாம் தேவையான இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை போதாத போது நமக்கு நன்மை செய்கிறோமா தீங்கு செய்யுமா என்பதை பற்றி அறியாமலே பல்வேறு வகையான இயற்கை வளங்களை எல்லாம் நாம் பயன்படுத்த துவங்கியதனுடைய விளைவு நாம் இன்றைக்கு பல்வேறு விதமான கழிவுகளுடைய குப்பை கிடங்காக வெறும் மழையாக குமியும் அளவிற்கு நம்முடைய பொருட்களுடைய எஞ்சிய பொருட்கள், உபயோகப்படுத்திய வளங்களினுடைய எஞ்சிய பொருட்கள் நமக்கு நிறைய குப்பையாக வந்து போய்விட்ட காரணத்தால் அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் உபயோகப்படுத்துவதற்காக மறுசுழற்சி என்ற அடிப்படையிலே மீண்டும் அதை மாற்றம் செய்ய செய்து வேறு ஒரு ஒரு பொருளாக அடுத்த ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுதான் மறுசுழற்சி என்று கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு நாம் எழுதுபொருள் என்பது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால் ஆரம்ப காலங்களில் நாம் ஓலைச்சுவடிகளில் தான் நாம் நிறமிகளை வைத்து மயில் தொகையை வைத்து எழுதியிருந்தோம், அல்லது எழுத்தாணி கொண்டு எழுதி கொண்டு இருந்தோம். திருவள்ளுவர் காலத்தில் அப்படி எழுதியதான் நாம் சான்றுகள் கூறுகின்றன. அது ஆக அடுத்த நிலையில் வந்தபோது காகித கூழ் என்பது மரங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு நாம் காகிதங்கள் தயாரித்தோம். அந்த காகிதங்களில் மையிட்டு எழுதக்கூடிய ஒரு நிலை வருகிற போது அவற்றை எழுத துவங்கினோம், அச்சிட்டோம், நூல்களாக படிவங்களாக இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் காகிதம் போன்ற பொருட்கள் எல்லாம் அட்டை கூழ்மங்கள் போன்றவை எல்லாம் உபயோகப்படுத்தி முடிந்த பின்னால் அன்றைய தினம் உருவாகிற அன்றாட நியூஸ் பேப்பர் உள்பட பல்வேறு பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய நூல்கள் பல்வேறு காரண காரியங்களால் அவை தன்னுடைய நிலைப்பாட்டை இழந்துவிட்ட போது அவற்றை எல்லாம் கழிவு குப்பைகளாக நாம் மழையாக குமிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிற போது இவற்றையெல்லாம் நாம் மறுசுழற்சி செய்து திரும்பவும் பேப்பராக மாற்றக்கூடிய நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டதன் விளைவாக மறுசுழற்சி என்பது வந்திருக்கிறது. இதே போல் பல நிகழ்வுகள் கண்ணாடி பொருட்கள், உலோகங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள், ஏன் நீரே பால்வட்டு போனால் அதை மறுசுழற்சி செய்து வடிகட்டி அதில் உள்ள கழிவுப் பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அவற்றை வேறு ஒரு பொருளால் மாற்றமடைய செய்து திரும்பவும் உபயோகப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இவைகளெல்லாம் ஜவுளி துணிகளை எல்லாம் நாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்துகிறோம். இதுதான் மறுசுழற்சியினுடைய வெளிப்பாடு. அதை நாம் இன்றைக்கும் பல நாடுகளிலும் குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் இவற்றை எல்லாம் மறுசுழற்சியை செய்வது என்பது ஒரு நடைமுறை நிகழ்வாகவே இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
ஐயா, இப்ப இந்த மறுசுழற்சி அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கமான ஒரு தெளிவுரை வழங்குனீங்க. இப்ப வளங்கள் அப்படின்னு நம்ம இயற்கை வளங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. அதுல மறுசுழற்சி செய்யத்தக்க வளங்கள், செய்ய இயலாத வளங்கள் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சு பாக்குறோம். இப்ப முதல்ல மறுசுழற்சி செய்யத்தக்க வளங்கள் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்போது நான் சொன்ன சில பொருட்கள் காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி பொருட்கள், உலோகங்கள், ஜவுளி பொருட்கள், நீர் போன்றவைகள் எல்லாம் மறுசுழற்சி செய்யத்தக்க வளங்களாக நாம் கருதுகிறோம். மறுசுழற்சி என்று சொன்னால் ஒரு பொருளை மறுபொருளாக மாற்றுவது. உதாரணமாக நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் நிறைய கழிவுகள் வருகிறது. நாம் தேவைக்கு அதிகமாக நாம் உணவை சமைத்து வைத்துவிட்டு எவ்வளவு நம்மால் சாப்பிட முடியுமோ அவற்றை மட்டும் நாம் சாப்பிட்டு விட்டு மீதத்தை எல்லாம் குப்பையில் தான் கொட்டுகிறோம். அந்த குப்பையில் இருந்து அவற்றை தனியாக பிரித்தெடுத்து கரிம பொருட்களாக அவற்றை வேறு ஒரு நிகழ்வுக்கு, குறிப்பாக தாவரங்களுக்கு உரமாக மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு மண்புழுவை வைத்து அவற்றின் மக்க மடிய செய்து, அல்லது பல நொதிக்கும் பொருட்களை வைத்து நொதித்தல் பணி செய்து அதை மாறுபட்ட ஒரு பொருளாக, கரிம பொருட்களை எல்லாம் வீணடிக்காமல் மண்ணுக்கு உகந்த ஒரு உரமாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் மறுசுழற்சி செய்யத்தக்க வளங்களாக நாம் பார்க்கிறோம். அதேபோல் கண்ணாடி என்பது அது ஒரு மணல் துகளால் ஆகப்பட்டது, சிலிக்கான் தான். ஆங்கிலத்திலே அவற்றை சிலிக்கான் எஸ்ஐ என்று சொல்லுவார்கள். அந்த சிலிக்கான் துகள்களை கொண்டுதான் நான் மண்பாண்டங்கள் நாம் செய்தோம். அதனுடைய ஃபைனஸ்ட் பார்ட்டிகள், நுண்ணிய பொருட்கள் தான் கண்ணாடியாக இன்றைக்கு நாம் பாதுகாப்பு பெட்டகமாகவும் கண்ணாடியாகவும் முகம்பாக்கும் கண்ணாடியாகவும் பல்வேறு நிலைகளில் இவற்றை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் ஏதேனும் காரண காரியங்களால் உடைபட்டு போய்விட்டது, அல்லது அவை தன்னுடைய நிலை மாறி உறுதித்தன்மை இழந்து விட்டது, அல்லது ஒளிரும் தன்மை இழந்து விட்டது என்பது போன்ற சூழல்களிலோ, அல்லது விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலிலோ அவற்றில் விரிசல் கீறல் ஏற்பட்டு அவை உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் மீண்டும் அவற்றை நுண் துகள்களாக மாற்றி மீண்டும் மற்றொரு கண்ணாடி பொருளை செய்வதற்கு அவற்றை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போல் உலோகங்கள், பல்வேறு நிலைகளில் நாம் உலோகங்கள் அலுமினிய பொருட்களாக இருக்கட்டும், எஃகு பொருட்களாக இருக்கட்டும், தாமிர பொருட்களாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் நாம் உபயோக பாத்திரங்களாகவும் அல்லது பல்வேறு கலன்களாகவும் அல்லது நீரை சேமித்து வைக்கும் தொட்டியாக, டேங்குகளாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அவற்றில் ஏதேனும் பங்கப்பட்டு ஓட்டை அல்லது விரிசல் அல்லது துருப்பிடித்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டால் நாம் அவற்றையெல்லாம் பழைய கடையில் குமித்து வைத்து அல்லது தெருவிலே வீசி எறிந்து நாம் அவற்றை குப்பைகளாக, கழிவுப் பொருட்களாக அனைத்து கரிம பொருட்கள் நிறைந்ததோடு குப்பைகள் கொண்டு கொட்டுகிறோம். அங்கு இந்த கழிவு பொருட்கள் உணவுப் பொருட்களை பாலடிப்பது மட்டுமல்ல, அந்த கழிவுகளையும் அடுத்து உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு அவை தள்ளப்பட்டுக்கூடிய நிலையில் வருவதை நாம் பல இடங்களில் உணர முடிகிறது. ஆகவேதான் அப்படி உலோகங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு தெருவிலே கோணிப்பையை தலங்க மேலே போட்டுக்கொண்டு அதை பொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய சில பேரை வறுமையில் வாடுவோரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதையெல்லாம் சேகரித்து அதை ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தால் அவற்றிலிருந்து ஒரு தொகை கிடைக்கிறது அன்றாட வாழ்வுக்காக. அதேபோல் பேட்டரிகளிலே இருக்கக்கூடிய ஈயம் போன்ற லித்தியம் போன்ற பொருட்கள் எல்லாம் நாம் மறுசுழற்சி, அவை தன்னுடைய ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய மின்னணு ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய நிலையிலிருந்து அவை மாறுபட்டு போய்விட்டால் அல்லது ரஸ்டிங் என்று சொல்வார்கள் துருப்பிடித்து போய்விட்டால் அவற்றை எல்லாம் அந்த பேட்டரிகளில் இருந்து உடைத்தெடுத்து அவற்றை மறுபடியும் மறுசுழற்சிக்கு அனுப்பி காய்ச்சி மறுபடியும் வேறு பொருளாக செய்யக்கூடிய நிலையிலே வருகிறது. அதேபோல் பாத்திரங்களும் எவர் சில்வர் டம்ளர் எவர் சில்வர் பொருட்கள் எல்லாம் மீண்டும் மறுசுழற்சிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் மறுசுழற்சிக்கு உகந்த வளங்கள், உகந்த பொருட்கள் என்று நாம் கருதலாம். அதே நேரத்தில் மறுசுழற்சி செய்ய முடியாத பல பொருட்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் புதை பொருளாக எடுக்கக்கூடிய சில பொருட்கள், நிலக்கரி அல்லது பெட்ரோலிய வாயு பொருட்கள் அல்லது பெட்ரோல் டீசல் தார் போன்ற பொருட்கள், இவைகள் எல்லாம் ஏதேனும் ஒன்றாக நாம் பயன்படுத்திக்கு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிறோம். நிலக்கரியை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை வைத்து நிலக்கரி ரயில்கள்லாம் ஓடியது உண்டு. நாம் கடந்த ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் ஓடிய அனைத்து ரயில்களுமே புகை வண்டியுமே பூராமே நிலக்கரியை தான் அள்ளி எரிகின்ற பகுதியில் போடுவதற்கென்று ஒரு பணியாளர் இருப்பார். அவர் அள்ளி எரிந்து கொண்டே இருப்பார். அது எரி எரிய அது ரயில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தற்போது எல்லாம் மாற்றம் அடைந்து மின்சார ரயில்களாக அல்லது பயோஹைட்ரஜன் ரயில் என்று கூட வர துவங்கியிருக்கிறது. ஹைட்ரஜன் ரயில், ஹைட்ரஜன் கேஸால் ஓடக்கூடிய நீரில் ஓடக்கூடிய ரயில் என்ற நிலையிலிருந்து H2O என்ற நீரை சிதைத்து அதை ஹைட்ரஜனாக வாயுவாக மாற்றம் அடைந்து அவற்றால் ஓடக்கூடிய ரயில்கள்லாம் வந்துவிட்டது. அந்த நிலக்கரி போன்றவையால் வரக்கூடிய விளைவு என்ன, எரிந்து வெப்பத்தை வெளிவிட்ட பின்னால் அவை புகையை வளிமண்டலத்திலே கக்கி அவையை அங்கே நிலைத்தலை உறுதி செய்யக்கூடிய நிலைக்கு வருகிறது. அதே போலதான் பெட்ரோலியம் பொருட்கள், டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் இருந்து பிரித்தெடுக்கவற்றையெல்லாம் நாம் எரித்த பின்னால் கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் பூமியின் மேற்பரப்பிலே வாயு மண்டலத்தில் இருப்பதன் காரணமாக அங்கு வெப்பநிலை அதிகமாக துகள்கள் உறிஞ்சப்படக்கூடிய நிலைக்கு வரும்போது அந்த சுற்றுச்சூழலுடைய வெப்பமய மாதல் நிகழ்வு நடைபெற்று பல பூமி வெப்பமயமாதல் என்ற நிகழ்வால் படிக்கட்டிகள் துருவப்பகுதிகளிலும் உயரமான மலை சிகரங்களிலும் உருகி வரக்கூடிய சூழல் வருவதால் கடற்கரையினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் முங்கக்கூடிய நிலையில், குறிப்பாக தீவுகள் அனைத்தும் ஓரளவுக்கு முங்கக்கூடிய ஒரு நிலைவிற்கு சிறு தூரம் சில அடி தூரங்கள் முங்கக்கூடிய நிலையிலே ஏற்பட்டுக்கூடிய அச்சுறுத்தலை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பெட்ரோலிய பொருட்கள், புதை வடிவ பொருட்கள், தாதுக்கள், தனிமங்கள், ஏன் பூமிக்கு அடியிலே மீத்தேன் போன்ற வாயுக்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வாயுக்கள் நன்மைக்கு பயன்படுத்திய பின்னால் அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய கழிவுப் பொருட்கள், கரிம பொருட்கள் காட்டிலே துகள்களாக இருந்து அவற்றை எப்போதுமே அழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் இருப்பதுதான் மறுசுழற்சிக்கு ஆற்ற முடியாத வளங்கள் என்று நாம் கருதுகிறோம். ஏன் இப்போது அணுசக்தியை கூட நாம் மறுசுழற்சி செய்ய இயலாத வளங்களாகத்தான் நாம் காண வேண்டியிருக்கிறது. காரணம், அங்கே பயன்படுத்தக்கூடிய மண் துகள்களில் யுரேனியம், புளுட்டோனியம் போன்ற அணுமின் கதிர்வீச்சு உள்ள துகள்களை பயன்படுத்தி அவற்றை வெப்பநிலை கொதி வெப்பநிலையை உருவாக்கக்கூடிய நிலைக்கு பின்னால் அந்த தனிமங்களுக்கு என்று ஆஃப் லைஃப் பீரியட் என்று சொல்வார்கள். அவற்றினுடைய வாழ்நாள் காலம் என்பது சரிபகுதியாக இருக்கும். அதற்கு பின்னால் அவை கழிவுப் பொருளாகத்தான் மாறிவிடுவதால் அவற்றை எங்கே கொண்டு கொட்டுவது, எங்கே கொண்டு போய் அவற்றை அப்புறப்படுத்துவது, கழிவை நீக்குவது என்பது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு இந்த துகள்களும் மறுசுழற்சி செய்ய இயலாத ஒரு வளங்களாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் பெட்ரோல், டீசல், தார் போன்ற பொருட்களை எல்லாம் நாம் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ரோடுகளிலே அவற்றை இட்டு ஒரு கெட்டி தன்மையுடையதாக ஆக்கி நாம் வாகனங்கள் அதன் மேல் ஓடக்கூடிய தார்சாலையாக நாம் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். தற்போது அவையும் வெப்பத்தால் உருகக்கூடிய சூழ்நிலை வருவதால் அல்லது அவற்றினுடைய மாற்றங்கள் அடைவதால் வேறு எந்த ஒரு பொருளாக மாற்ற முடியாத ஒரு அளவிற்கு அந்த தார்ஸ் பொருட்கள் உருவாகி போவதன் காரணத்தை தான் இவைகளை எல்லாம் நாம் மறுசுழற்சி செய்ய இயலாத வளங்கள் என்று நாம் கருதுகிறோம். ஆகவே இவை இரண்டிற்குமே உள்ள என்ன உறவு என்று நாம் கேள்வி வைப்போமே ஆனால் இவற்றினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் மாற்றமடைய செய்வதன் மூலமாக மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தக்கூடிய சில பொருட்கள் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்த முடியும். ஆனால் செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி செலவீனப்படுத்தி அவற்றை மறுசுழற்சிக்கு ஆட்படுத்துவதற்குள்ளாக வேறு ஒரு பொருளில் நாம் செய்துவிட்டால் என்ன என்பது போன்ற மாற்றங்கள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இவை அனைத்துமே மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியாகத்தான் நாம் கருதுகிறோம். இவைதான் இவை இரண்டிற்கும் உரிய ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளாக கருதுகிறோம்.
ஐயா, இப்ப இந்த நெகிழி பொருட்கள் ஒரு மறுசுழற்சி செய்ய இயலும் பொழுது அவை மண்ணுக்கு வந்து ஒரு பாதகத்தை விளைவிக்கக்கூடியது. ஏன்னா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எரிச்சாலும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாயு அப்படிங்கிறது காற்று மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதை மக்கும் தன்மையிலையும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதுனால பயோ பிளாஸ்டிக், உயிரி நெகிழி பொருட்கள் அப்படிங்கிற நம்ம ஒன்று பண்ணுற சொல்கிறாங்க. இந்த உயிரி நெகிழி பொருட்கள் அப்படின்னா என்ன? இந்த உயிரி நெகிழி பொருட்களை மறுசுழற்சி செய்ய இயலுமா? அதை குறித்து ஏதாவது தகவல்கள் இருந்ததா கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
நிறையவே இருக்கு தகவல்கள். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி நான் அதற்கு மேற்போக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிளாஸ்டிக் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்த போது பாலிவினைல் குளோரைடு, பிவிசி என்று நாம் அதை அழைக்கிறோம். அந்த பாலிவினைல் குளோரைடு அதை பாலிமராக, அது கூட்டு மூலக்கூறுகளாக உருவாகும் தன்மை உடையவை. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேர்ந்துதான் டயர்களும் ரப்பர்களும் டியூப்களும் உருவாக்கப்பட்டன. இந்த இவை அனைத்துமே நெகிழித்தன்மை உடையதாக இருக்கும். அதே நேரத்தில் திடப்பொருளாக கெட்டியானதாக, அதில் ஏதேனும் ஒரு எடையுடைய ஒரு பொருளை, அரிசியை அல்லது சால்னாவை கூட நாம் புரோட்டா கடையில் வாங்கிட்டு வருகிறோம். அவையெல்லாம் வெப்பத்தை தாங்குவதாகவும் எடையை தாங்குவதாகவும் கெட்டித்தன்மை உடையதாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரண காரியங்களால் நாம் இவற்றை மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியதுதான் ஒரு மிகப்பெரிய தவறே தவிர, இதை கண்டுபிடித்தது எதற்காக என்று கேட்டால் வான்வெளி ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்ட காரணத்திலே இந்த பன்மடங்கு மூலக்கூறுகளான பாலிமர்ஸ், பாலிவினைல் குளோரைடு போன்ற பொருட்கள் அதிக திடப்பொருள் கெட்டித்தன்மை உடையவை, அதே நேரத்தில் எடை குறைவாக இருக்கும் தன்மை உடையவை என்பதால் தான் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து கொண்டு பூமியை விட்டு அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இவை முதலில் உருவாக்கப்பட்டது. அதை மைய கருத்தாக வைத்து தான் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் அவற்றினுடைய தேவை அதிகமாக மனித பயன்பாட்டுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் நாம் மரங்களில் செய்த பொருட்கள் அனைத்துமே பிளாஸ்டிக்கில் மாறின, இரும்புகளில் செய்வை அனைத்துமே பிளாஸ்டிக்கில் மாறின, மற்ற தாமிரம் போன்ற பொருட்களால், எஃகு போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டவை எல்லாமே இன்றைக்கு பிளாஸ்டிக்கு மாறின. இந்த பாலிவினைல் குளோரைடிலிருந்து உருவானதுதான் பல்வேறு வகையான பாலிமர்ஸ், அதைத்தான் பிளாஸ்டிக் என்று நாம் ஆங்கிலத்திலே உள்ளதை அப்படியே தமிழாக்கமாக பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் என்று கூறுகிறோம். இந்த பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் எல்லாமே குடிநீர் பாட்டிலாகவும் குடுவையாகவும் பல்வேறு வகையான டப்பாவாகவும் மூடியாகவும் இன்றைக்கு நாம் பல நிலைகளில் மனித பயன்பாட்டிற்கு குறிப்பாக சமையலுக்கு உட்பட டெஃப்லான் என்ற தற்போது ஒரு கெட்டித்தன்மை வாங்கிற ஒரு பொருளை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு அதிக வெப்பநிலை கூட தாங்கும் அளவிற்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்கள் எல்லாம் தார்க்குனுடைய தன்மை உடையவை, அவற்றை அதிக வெப்பநிலையில் அவற்றை சூடுபடுத்தினால் மட்டுமே அவை உருகும் தன்மை உடையவை. ஆகவே நம்முடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய வெப்பநிலை அனைத்துமே போதுமானதாக கெட்டித்தன்மை மாறாத நிலையில் இருக்குவதற்காக அவை இருப்பதால் நாம் அந்த பொருட்களை, பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். குடிநீருக்காகவும் மற்ற காஃபி போன்ற பொருட்களை நிரப்புவதற்காகவும் வீட்டில் சமைத்தவற்றை எல்லாம் அதிலே போட்டு வைத்து ரொம்ப வெகு நேரம் பாதுகாப்பதற்காகவும் இன்றைக்கு நாம் தெர்மா பிளாஸ்க் போன்ற நிலைக்கு அவற்றை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வெப்பநிலையை அப்படியே வைத்திருக்கக்கூடிய தன்மையுடைய பொருட்களாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் மறுசுழற்சிக்கு ஆள்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதற்கு விடை வந்து முயற்சி செய்து செயல்படக்கூடியதை ஒரு சில பொருட்களை எல்லாம் நாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்த முடியும். இந்த கேரி பை என்று சொல்லக்கூடிய கடைகளிலே காய் பொருட்களை எல்லாம் போட்டு கொடுத்து மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம், கேரி பை போன்றவை எல்லாம் திரும்பவும் மறுசுழற்சிக்கு பயன்படுத்த முடியாத நிலைக்குத்தான் அவற்றினுடைய தன்மை இருக்கிறது. ஆகவே இவையை பயன்படுத்தி குப்பைகளில் போய் சேர்கிற போது குப்பையிலே மக்கும் தன்மை உடைய கரிம பொருட்களையும் உணவு கழிவு பொருட்களும் தாவர கழிவு பொருட்களை எல்லாம் அவை தன்னுடைய செயல்பாட்டை செயல்படுத்த விடாமல் செய்வது மட்டுமல்ல, மண்ணின் மேல் பகுதியிலே அல்லது மண்ணின் எந்த அடுக்கில் போய் அவை நின்று கொண்டாலும் நாம் மழை காலத்திலே பெறக்கூடிய மழை நீர் பூமிக்கு அடியிலே ஊடுருவி சென்று நிலத்தடி நீராக மாறக்கூடிய நிலையில் இருப்பதையும் இவை தடுக்கின்றன. இவற்றையெல்லாம் மக்கி மடிவதற்கு பல நூறு ஆண்டுகள், எப்படி புதை பொருட்களாக மனிதன் தாவரங்கள் கழிவுகள் எல்லாம் மாறி இன்றைக்கு நாம் நிலக்கரியாக வாயுவாக பெட்ரோலியமாக எடுக்கிறோமோ அதுபோலத்தான் இவையும் உள்ளே போய் கிடந்து பல காலம் ஆனால்தான் மக்கக்கூடிய நிலைக்கு இருப்பதால் தற்போது அவற்றையெல்லாம் தடை செய்யப்பட்ட இடங்களாக பல நகரங்கள், பல நாடுகள், பல மலை பிரதேசங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். கடல் பகுதிகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். காரணம், இவை நீரில் கலப்பதால் ஆற்றில் ஓடையின் வழியாக போய் கடலில் கலக்கக்கூடிய நிலையில் வருவதால், இதை மெல்லியதாக இருப்பதால் ஸ்பாஞ்சு போன்ற நிலையில் இருப்பதால் ஆமை போன்ற பல கடல் வாழ் உயிரினங்கள் இவற்றை வாயில் மெல்லக்கொண்டே ஏதோ ஒரு ஸ்பாஞ்சு தான் உயிரினம்தான் மிதக்கிறது என்ற நிலையிலே அவற்றை கவ்விக்கொண்டு அவை வாயிலே போட்டு மெல்லக்கூடிய சூழ்நிலையிலே வரக்கூடிய நேரையில் அவை வயிற்றுக்குள்ளே போய் சிக்கிக்கு இறந்து போன நிலையில் தான் பார்க்கிறோம். அதே போலத்தான் காட்டு விலங்கினங்கள் அனைத்தையும் இதில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய நிலையிலே வரக்கூடிய போது இவற்றையோடையும் சேர்த்து சாப்பிட்டு விடுகிறது. அவை போய் குடலிலே தங்கிவிட்டு மற்ற ஜீரணம் செய்ய முடியாமல் வயிறு உப்பி அந்த உயிரினங்கள் எல்லாம், விலங்குகள் என பறவைகள் எல்லாம் இறந்த சூழ்நிலைதான் வரலாறாக நாம் பல நிலைகள் பார்த்து கொண்டிருப்பதால் இவற்றையெல்லாம் தடை செய்யக்கூடிய நிலைக்கு வருகிற போது இந்த பாலிதீனுக்கு மாற்றாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய கேள்வியோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டதன் விளைவாக இங்க பாலிவினைல் குளோரைடுக்கு பதிலாக பாலி லாக்டிக் ஆசிட் பிஎல்ஏ என்ற பாலி லாக்டிக் ஆசிட் தாவர பொருட்களிலிருந்து கார்போஹைட்ரேட் மாவு பொருட்களாக இருக்கக்கூடியவற்றிலிருந்து உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாற்று பொருளாக பாலி வினைல் குளோரைடுக்கு பதிலாக பயோபாலிமர் என்ற அடிப்படையிலே தாவர கூழ்மத்திலிருந்து கப்பக்கிழங்கு போன்ற கூழ்மங்களிலிருந்து காய்ச்சி வடித்து கிடைக்கக்கூடிய பொருளாக இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். ஜப்பான் போன்ற நாடுகளிலே இவற்றினுடைய உற்பத்தி பல அளவிலே பன்மடங்காக விரிவடைந்ததன் விளைவாக ஒரு வாகனத்தையே இந்த பயோபாலிமரால் உருவாக்க முடியும். அவை வாழ்நாள் முடியக்கூடிய காரணத்திலே அவற்றை சில நொதிப்பானோடு சேர்த்தால் அவை உடைந்து சிறு துண்டுகளாக மாற்றி ஒரு மரத்திற்கே உரமாக போட்டு விட்டால் அந்த கார்பன் பொருட்களை எல்லாம் தாவர வேர்கள் உறிஞ்சி கொள்ளும், மண்ணோடு மண்ணாக மாறி மக்கி மடிந்து விடும் என்ற நிலைக்கு ஜப்பான் போன்ற நாடுகளில் ஆராய்ச்சியை அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் வளரும் நாடுகளாக இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளும் இவற்றை எல்லாம் ஜப்பானுக்கு பின்னாகத்தான் நின்று கொண்டு இந்த கழிவுப் பொருளை உரமாக மாற்றக்கூடிய நிகழ்விற்கு நாம் இன்னும் செல்ல சில காலங்கள் பிடிக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைதான் பிளாஸ்டிக் பற்றிய கருத்துக்கள் ஐயா.
ஐயா, இப்ப நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், ரப்பர், டியூபு, இந்த மாதிரி பாலிமர், இது போன்ற பல்வேறு விதமான வேதிப்பொருட்களை மறுசுழற்சி நம்ம செய்ய முடியுமா? அப்படி மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தும் பொழுது அவை வந்து ஒரு பாதிப்பில்லாத பொருட்களாகவும் அதே சமயத்துல மனிதனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற பொருளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
அதை அப்படியே அதே பொருளாக செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. இப்போ ஒரு குடிநீர் குடுவையாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை அதே கெட்டித்தன்மையுடைய ஒன்றாக நாம் மீண்டும் உருவாக்க முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. அதற்கு மாற்றாக ஒரு தரம் குறைந்த வேறு ஒரு பொருளாக மாற்றலாம், அல்லது அவற்றையெல்லாம் பொடி துகள்களாக உடைத்தெடுத்து அவற்றை உருக்கி ரோடிலே தார்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கை உருக்கி ஊத்துவதன் மூலமாக பிளாஸ்டிக் ரோடுகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு முன்னோடியாக மதுரை தியாகராசர் கல்லூரியினுடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் அவர்கள் அங்கு உள்ள ரோடுகள் இன்றும் பிளாஸ்டிக் ரோடுகளாகத்தான் இன்றைக்கு கல்லூரி வளாகத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதை ஆழ்வா கொச்சி ரோட்டுக்கு இடையிலே கேரளாவிலே அதை அவர்கள் செயல்படுத்தி பார்த்தார்கள். அது கனரக வாகனங்களுக்கு உகந்ததாக இல்லை, அவை பீத்து கொண்டு வரக்கூடிய நிலையிலே அவை செயல்பாட்டை அதனுடைய கெட்டித்தன்மை இழக்கக்கூடிய நிலையிலே வந்ததால் அவற்றை எல்லாம் மாற்றாக எடுத்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, பல்வேறு வகையான சிறு சிறு விளையாட்டு பொருட்களை எல்லாம் இன்றைக்கு நாம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மருத்துவ கழிவுகளிலே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பாட்டில், சிரிஞ்சு, ஊசி போன்ற குடுவைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு காய்ச்சி வடித்து அவற்றை எல்லாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு தெருக்களிலே விற்கக்கூடிய பொம்மைகளாக இன்றைக்கு நாம் செய்ய இயல்கின்றது. அதே போல விளையாட்டு மைதானம், பல்வேறு இடங்கள், அழகு சாதன பொருட்களை எல்லாம் இன்றைக்கு தோட்டங்களிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அல்லது வீடிலே பயன்படுத்தக்கூடிய மாப்பு போன்ற குச்சிகளை எல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்பவை எல்லாம் பிளாஸ்டிக்கினுடைய மறுசுழற்சியான ஒன்று என்பது மறுக்க முடியாத ஒன்று. அதே போல் நீர் பைப், குறிப்பாக தாவரங்களை தோட்டங்களிலே செடிகளுக்கு நீர், சொட்டு நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கினுடைய மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்ட ஒன்றாகத்தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு தாவரத்திற்கு தேவையான நீரை சொட்டு நீர் வழியாக கொடுத்து அதிக நீர் தேங்கி அது நீரை வீணாக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரப்பர் போன்ற பொருட்களை எல்லாம் வேறு ஒரு பொருளாக செய்து அவற்றை நாம் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வருகிறோம். குறிப்பாக தாரில் ரோட்டிலே ரோடு போட தார் சாலையில் பணியாளர்கள் அனைவரும் தன்னுடைய காலுக்கு கீழே வெப்பத்தை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலணிகளை அவர்கள் மறுசுழற்சி பொருளாக செய்து அவற்றை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தடகள போட்டிகளிலே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்ட பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக மாசு கட்டுப்பாட்டை, குறிப்பாக வளிமண்டலத்திலே தேவையில்லாத காற்றை நாம் உருவாக்கக்கூடிய நிலையை நாம் குறைத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மறுசுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையாக கருதுகிறேன் ஐயா.
ஐயா, இப்பொழுது இந்த மறுசுழற்சி தொடர்பாக எந்த மாதிரியான ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது? அப்படி நடக்கும் பொழுது எந்தெந்த பொருட்களை மறுசுழற்சி செய்யும் பொழுது அவை நடைமுறையில் சாத்தியமாக பயனுள்ளவையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா?
நான் ஏற்கனவே கூறியபடி, என்ன வீடுகளிலிருந்து உணவுகளாகவும் தாவர கழிவுகளாகவும் காய்கறிகளின் மிச்ச கழிவு பொருட்களையும் உபயோகப்படுத்த முடியாத பொருட்கள் அனைத்தையுமே நாம் கம்போஸ்ட் உரமாக தயார் செய்து அவற்றில் பிளாஸ்டிக்கோ இரும்போ உலோகமோ எந்த கலப்பும் இல்லாமல் அதை மாத்திரம் தனியாக பிரித்தெடுத்து அதை ஒவ்வொரு நகராட்சியும் பேரூராட்சியும் அல்லது கார்பரேஷனும் அல்லது பல்வேறு வகையான கிராமப்புறங்களிலும் மூன்று வித நிற குப்பை தொட்டிகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். முதல் பச்சை நிற தொட்டியிலே அவர்கள் இந்த கரிம பொருட்கள் மட்டும்தான் போடணும் என்பதை வலியுறுத்தி அவற்றை பிரித்தெடுப்பவை அனைத்தையும் மீண்டும் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு 100% அவற்றை வேறு ஒரு மக்கும் உரமாக மாற்றப்பட்டு அந்த மக்கும் உரத்தை தாவரங்களுக்கு, விவசாயத்திற்கு, வேளாண் பொருள் விளைபொருளுக்கு அவற்றை எல்லாம் பயன்படுத்தி விடுகிறோம். அதோடு சில மீத்தேன் வாயு தயாரிக்கக்கூடிய தன்மை உடைய பொருட்களை எல்லாம் நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்து வீட்டில் அடுப்பெரிப்பது போன்று இந்த கழிவு பொருட்களிலிருந்து வரக்கூடிய நொதித்தல் செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை அதில் விட்டு அவற்றை திரவமாக மாற்றி அந்த திரவத்திலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் பொருட்களை எல்லாம் நாம் வீட்டு உபயோக பொருட்களாகவும் தெரு விளக்குகளாகவும் நாம் உற்பத்தி செய்து அவற்றை பயன்படுத்தப்பட முடியும். அதே போன்ற பிளாஸ்டிக் மட்டுமல்லாது மண் பொருட்கள் அனைத்தும், மண்பாண்டங்கள் அல்லது களிமண் பொருட்கள் அனைத்தும், சிலிக்கான் மெட்டீரியல் அனைத்தும் நாம் மீண்டும் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு அவற்றிலிருந்து சோலார் பேனல் தயார்படுத்த மட்டுமல்ல விவசாயத்து தக்க உரம் இல்லா என்ன சத்து குறைந்த பொருட்கள் என்பதை கண்டறிந்து நாம் கழிவு பொருள் என்ன விதமான சத்து இருக்கிறது என்பதை நாம் உருவாக்கி அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தப்படுமையானால் அவற்றை நாம் உபயோகப்படுத்த முடியும். அதுபோக சில பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றமடைய செய்வதற்கு பல்வேறு வகையான உயிரியல் முறைகள் எல்லாம் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அவற்றோடு தாவர விலங்குகளினுடைய தீவன பொருளாக நாம் அவற்றை எல்லாம் மாற்றமடைய செய்து மக்கி மடிய செய்து கம்போஸ்டாக மாற்றி நாம் அவற்றை பயன்படுத்த முடியும். குறிப்பாக நீரோடு சேர்ந்த எந்தவித கழிவு பொருட்களும் உருவாகி இருக்குமேயானால் அவற்றை முதல் நிலை வடிகட்டி, இரண்டாம் நிலை வடிகட்டி, மூன்றாம் நிலை வடிகட்டி என்று 3 நிலைகளிலே அவற்றை வடிகட்டுவதன் மூலமாக அந்த நீரை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதில் திடப்பொருட்களை கழிவு நீக்கம் செய்வது முதல் முறை, அந்த திடப்பொருட்கள் மிதக்கும் பொருட்களை மட்டும் எடுப்பது 2வது முறை, 3வது திடப்பொருட்கள் எல்லாம் அவை தங்கிவிடக்கூடிய தன்மை உடைய எல்லாம் வீழ்படிதல் முறையில் வடிகட்டி அவற்றை உருவாக்குவது 1வது முறை, அதில் ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலையை மீண்டும் ஆக்சிஜனை உருவாக்குவதற்கு அவற்றை நீரை ஓட விடுவது அல்லது மேல் இடத்திலிருந்து அவற்றை வலிய விடுவது, உயரத்து கொண்டு சென்று வலிய விடுவது போன்ற நிலையை செய்வதன் மூலம் ஆக்சிகரணம் அடைய செய்து அந்த நீரை மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தக்கூடிய விவசாயத்திற்கு கழிவு பொருளாக கூட பயன்படுத்தக்கூட முடியும். தற்போது கூட சில நிறுவனங்கள், பெரிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அல்லது குடியிருப்பு பகுதிகள், அங்கே உற்பத்தி செய்யப்படும் கழிவு நீரை அங்கு சேமிக்கு வைப்பதற்கான சேமிப்பு கிட்டங்கியில் கொண்டு வந்து அந்த ஃப்ளஷ் அவுட் மலங்களை கலந்த நீரை கொண்டு வந்து அந்த தண்ணீரை வடிகட்டி மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு அதை குடிப்பதற்கோ கைகால்களில் படாத அளவிற்கு மீண்டும் அவற்றை அந்த ஃப்ளஷ் அவுட்டுக்கு மட்டும் உபயோகக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு திட்டமிடல் நிகழ்வு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வடிகட்டி எடுக்கக்கூடிய மழை கழிவுகளை அனைத்தும் முழுவதுமாக உலர வைத்து அவற்றை 0% அதில் ஈரப்பதத்தை உறுதி செய்த பின்னால் அவற்றை கருப்பு தங்கம் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய மலம் அந்த அளவிற்கு மறுசுழற்சியின் காரணமாக அது உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அவற்றை தொட்டிகளிலே வளர்க்கக்கூடிய ஒரு அலங்கார செடிகள் வளர்ப்பதற்கும் அல்லது மாடித்தோட்டம் அமைத்து பல்வேறு வகையான காய்கறிகளையும் கீரைகளையும் உருவாக்கக்கூடிய மலர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு தொட்டியை உருவாக்குவதற்கு நம்முடைய மலமே ஒரு உரமாக மாடு சாணங்கள் கிடைக்காத சூழல்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் மறுக்க முடியாது. இது போன்றுதான் நாம் பிரிக்கக்கூடிய ஒன்று, அதை பச்சை நிறத்தில் பிரிக்கிறோம். அடுத்த நிலையிலே மீண்டும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் நீல நிற நிலையில மஞ்சள் நிறத்திலும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாத கருப்பு மற்றும் சிவப்பு கழிவு பொருள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நாம் வீடுகளிலே பிரித்தெடுப்பதை மறுசுழற்சிக்கு ஆட்படுத்த முடியாத பொருட்கள் என்று நாம் பிரித்தெடுத்து இவராக நாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு வருகிறோம். இன்றைய ஆராய்ச்சியை நாம் நோக்கி பயணிப்போமையானால் பல்வேறு வகையான பாலி லாக்டிக் ஆசிட் என்று பயோபாலிமரை நாம் உயிரி நெகிழி பொருட்களை எல்லாம் நாம் உருவாக்குவதன் காரணமாக அவை பல்வேறு வகையான உருளைக்கிழங்கிலிருந்து பாசிகளின் மூலமாக சோளமாவு கம்பு சக்கை போன்றவற்றின் காரணமாக புதுப்பிக்கத்தக்க ஒரு பிளாஸ்டிக்காக உருவாக்கும் நிலை இன்றைக்கு பாலி லாக்டிக் ஆசிட் உற்பத்தியால் வருகிறது. இவற்றால் நாம் பல்வேறு வகையில் நாம் வளர்ச்சி அடைகிறோம். மேலும் ஆராய்ச்சிகளை பொறுத்தளவில் மண்புழு உருவாக்குதல், நுண்ணுயிர்களை கொண்டு சிகிச்சை முறையில் அவற்றை சரி செய்தல், ஏதேனும் குறிப்பாக சமீபத்தில் கூட சென்னையிலே மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு கப்பல் வந்த டீசல் டேங்க் அந்த ஆயில் சேதாரமாகி அங்கே அவை கடலின் மேல் மிதக்க ஆரம்பித்தது. அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கென்ற நுண்ணுயிரிகளை தயார் செய்து அந்த நுண்ணுயிரிகளை அங்கே கொண்டு விட்டதன் காரணமாக தூவதன் காரணமாக அவை இந்த ஆயிலை டீசல் பெட்ரோல் மிதந்து கொண்டிருந்த குரூட் ஆயிலை அவை உண்ணுகின்ற தன்மையுடையதாக மாற்றி அவை சுத்தமுள்ளதாக மாற்றம் அடைந்ததை எல்லாம் நாம் செய்தித்தாள்களிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் திருப்பி பார்க்க முடிகிறது. மண்புழு உரம் உருவாக்குவது என்பது கரிமப் பொருட்களை எல்லாம் மீண்டும் மறுசுழற்சிக்கு உருவாக்கும் மிக எளிமையான முறை. அது மட்டுமல்ல, முன்னேற்றமடைந்த பல நாடுகளை கழிவுப் பொருட்களை எல்லாம் நாம் சேகரித்து அலங்கார பொருட்களாக கட்டும் கட்டடங்களினுடைய இடையிலே செங்கலுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் கூட வைத்து நாம் அலங்காரம் மிக்கதாகவும் கெட்டித்தன்மை உடையதாகவும் சிமெண்டில் வைத்து பூசக்கூடிய நிலையில் நாம் மறுசுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய இன்னும் வர வேண்டும். இவற்றின் மூலமாக மறுசுழற்சியினால் மக்கள் கழிவுப் பொருட்களை எல்லாம் மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றும் நிலை உருவாகும் காலம் வரும். அது வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன்.
ஐயா, இன்றைய உலக மறுசுழற்சி தினத்துல மறுசுழற்சி குறித்து இறுதியாக பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கய்யா?
பொதுமக்களுக்கு என்று நாம் பிரித்தே பார்க்க முடியாது. அனைவருமே பொதுமக்கள் தான். எந்த ஒரு பொருளையும் நேரடியாக உபயோகப்படுத்தி நாம் வீட்டில் உருவாகிற வடிகஞ்சி, கழுவிய தண்ணீர் இவைகளை எல்லாம் சாக்கடையில் ஊற்றுவதற்கு பதிலாக வீடுகளில் ஒரு தொட்டியை வைத்து கொண்டு அதில் பூச்செடிகளையோ அல்லது கீரைகளையோ அல்லது காய்கறிகளையோ நமக்கு தேவையானவற்றை எல்லாம் நாம் அங்கே ஊற்றலாம். தாவர கழிவுகள் எல்லாம் வந்தால் அதை குப்பை தொட்டியில் தெருவிலே கொண்டு எரியாமல் அவற்றையெல்லாம் நுண்ணியதாக நறுக்கி போட்டு அவற்றிலிருந்து உருவாகக்கூடிய மீத்தேனை பயன்படுத்தி நாம் மீண்டும் மறுசுழற்சிக்கு உருவாக்கலாம். அல்லது தாவரங்களுக்கு அவற்றை உரமாக மல்ச்சிங் என்று சொல்வார்கள், வேர்களிலே அவற்றை எல்லாம் போட்டு வைப்பதன் மூலமாக நீர்த்தன்மையை பிடித்து வைப்பதற்கு தாவர வீட்டினுடைய காய்கறி கழிவுகளை எல்லாம் பயன்படுத்தலாம். அதே போல் தன்னுடைய வீட்டில் உருவாகக்கூடிய கழிவு நீரை சாக்கடையிலே நேரடியாக அப்படியே கொண்டு செயல்படுவதை தவிர்க்க விதமாகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் செப்டிக் டேங்க் என்பது கட்டப்பட வேண்டும். கழிவு பொருட்கள் எப்போதெல்லாம் வெளியிலே காற்றிலே அவை நேரடியாக வெளிப்படுத்தப்படுமேயானால் அங்கே பூச்சி புழுக்களும் போய் அவற்றில் உட்கார்ந்து முட்டையிட்டு நோய் பரப்பும் தன்மையை நாம் உருவாவதை இன்னும் கிராமப்புறங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் மல ஜலங்களை பொது வெளியிலே அல்லது திறந்த வெளியிலே அவர்கள் கழிப்பதை இன்றும் நாம் முற்றிலுமாக மாறுபட்ட நிலைக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னாலும் கூட இன்னும் பல நகரங்களிலும் கூட பஸ் ஸ்டாண்டுகளிலும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் பார்க்கும் இடமெல்லாம் தாங்கள் சிறுநீர் கழித்ததையும் அல்லது மலம் கழித்து வைத்ததையும் தான் நான் பார்க்கிறோம். இன்னும் வளராத சில கிராமங்கள் கூட இருக்கின்றன. அந்த ஊரினுடைய ரோட்டின் தெற்கு பகுதி ஆண்களுக்கும் வடக்கு பகுதி பெண்களுக்கும் என்றுமாக அவர்கள் பிரித்து கொண்டு அவர்கள் பொது இடங்களில் திறந்த வெளியில் தான் மலம் கழிப்பதை இன்னும் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் மாறப்பட வேண்டும். இவற்றால் வரக்கூடிய தீங்குகள் என்பது என்ன என்பதை அறிந்திருக்கப்பட வேண்டும். பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். அவற்றின் பதிலாக மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நாம் என்ன பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் வீட்டிற்கு ஹோட்டலுக்கு சாப்பிட பொருள் வாங்க போண்டுமானால் பாத்திரங்களை எடுத்து செல்வது, காய்கறிகளையும் பலசரக்கு பொருட்களையும் வாங்க செல்கிற போது துணிப்பையை எடுத்து செல்வது போன்ற பழக்கங்களை எல்லாம் மீண்டும் நாம் வளர்க்க முற்படுவோமேயானால் மறுசுழற்சி என்பது நமக்கு கைவந்த கலையாகிவிடும். அனைவரும் சுகமாகவும் சுகாதாரமாகவும் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் கிடைத்து நாம் வாழ்வாங்கு வாழலாம்.
ஐயா, இதுவரைக்கும் உலக மறுசுழற்சி தினத்துல மறுசுழற்சி அப்படின்னா என்ன, மறுசுழற்சி செய்யத்தக்க வளங்கள் என்ன, மறுசுழற்சி செய்ய இயலாத வளங்கள் என்ன, மறுசுழற்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளா வந்திருக்கு அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உலக மறுசுழற்சி தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.
நேயர்களே, இன்றைய உலக மறுசுழற்சி தின சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு எஸ் கண்ணன் அவர்கள் மறுசுழற்சி செய்வோம் சமூக மறுமலர்ச்சி அடைவோம் என்ற தலைப்பில் வழங்கிய உரையினை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.